அன்பில் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. செப்டம்பர் மாதம் 27 செவ்வாய்க்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதல் செய்திருக்கே, பின்னர் தொடர் செய்திரங்கத்தில், காவிரி நீர் பங்கீடு பிரச்சனையில் தனது உத்தரவை அமல்படுத்த தவறிய கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள புதிய உத்தரவு.
மாநில அரசுகள் உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவை அமல் கட்டாயமாக அமல்படுத்த வேண்டியது அவர்களுடைய கடமையாகும். இதை நீங்கள் உங்கள் முதலமைச்சர் சித்தராமையாவிடம் தெரிவிங்கள் என்று நீதிபதிகள் கூறினார்கள்.
இலங்கையில் 2009 கொலை செய்யப்பட்ட பத்திரிகையாளர் லசாந்தா விக்ரமதுங்கவின் உடல் விசாரணைக்காக மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது குறித்த செய்தி.
உள்ளிட்ட
செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரமிளா கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணுபிரியா.
மூன்று பேரின் மரபணுக்களை கொண்டு கருத்தரிக்கும் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் உருவான முதல் குழந்தை பிரசவிக்கப்பட்டிருக்கிறது என்று அமெரிக்காவில் உள்ள விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த அறிவிப்பு நியூ சயின்டிஸ்ட் சஞ்சிகையில் வெளியாகியுள்ளது. மூன்று பேரின் மரபணுக்களை உள்ளடக்கும் இந்த தொழில்நுட்பம் அபூர்வமான மரபணு சிதைமாற்றங்கள் கொண்ட பெற்றோர்கள் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கிறது.
சிரியாவின் எலப்போ நகரிலிருந்து காயமடைந்தவர்கள் மற்றும் நோயாளிகளை வெளியேற்ற பாதைகளை உடனடியாக அமைக்குமாறு உலக சுகாதார நிறுவனம் கோரியுள்ளது.
The escalation of fighting in Aleppo is claiming
போராளிகளின் பிடியில் இருக்கும் எலப்போ நகரின் கிழக்கு பகுதியில் உள்ளதாக மதிப்பிடப்பட்ட 2.5 லட்சம் மக்களுக்கு சிகிச்சை அளிக்க 35 மருத்துவர்கள் மட்டுமே எஞ்சியிருப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஒரு வாரம் கடைபிடிக்கப்பட்ட போர் நிறுத்தம் தடுமாற்றத்தில் முடிந்ததை அடுத்து அரச கட்டுப்பாட்டு பகுதி மற்றும் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி என்று பிரிந்து கிடக்கும் நகரில் போராளிகள் பிடியில் இருக்கும் மாவட்டத்தில் ரஷ்யா ஆதரவு பெற்ற சிரிய அரசின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன.
ஆப்பிரிக்க நாடான மாலியை சேர்ந்த இஸ்லாமியவாதி ஒருவருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் 9 சிறை தண்டனை விதித்துள்ளது. மாலியில் உள்ள புராதான நகரமான டிம்பக்டுவில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பல வழிபாட்டு தலங்கள் 4 முன்னர் அழிக்கப்பட்ட வழக்கில் தன்மீதான குற்றச்சாட்டை அகமது அல் ஃபக்கி அல் மஹ்தி ஒப்புக்கொண்டுள்ளார். அல்கைதாவுடன் தொடர்புடைய குழு ஒன்று மாலியின் வடப்பகுதியை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பிறகு அங்கிருந்த ஏராளமான பழங்கால நினைவிடங்கள் அழிக்கப்பட்டன. கலாச்சார சின்னங்கள் சீரழிக்கப்பட்டது தொடர்பில் அந்த நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படும் முதல் நபர் இவர்தான்.
அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் முதல் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஹிலரி கிளின்டன் மற்றும் டொனால்டு டிரம்பின் செயல்பாடுகளை இருதரப்பு பிரச்சார அணியினரும் பாராட்டியுள்ளனர். குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த போட்டியாளர்களான அவர்கள் தங்களது தகுதி குறித்த 90 வாக்குவாதத்தில் தொடர்ந்து ஒருவரையொருவர் தாக்கி பேசினர். ஹிலரி கிளின்டன் அழுகிப்போன அரசியல் அமைப்பின் உறுப்பினர் என டிரம்ப் குற்றம் சுமத்தினார். தனது போட்டியாளரான டிரம்ப் ட்விட்டரில் வெளியாகும் ஒரு கருத்தை பார்த்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர் என்றும், அணு ஆயுதங்களை ஏவ அதிபருக்கு தரப்படும் சந்தேக குறியீடுகளுக்கு அருகே கூட அவர் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் கிளின்டன் தெரிவித்துள்ளார்.
துருக்கிக்கு வருகை புரிந்துள்ள பிரிட்டனின் வெளியுறவு செயலாளர் போரிஸ் ஜான்சன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு அதிகாரப்பூர்வமாக பிரிட்டன் வெளியேறியவுடன் துருக்கியுடன் ஒரு மிகப்பெரிய வணிக ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத்தில் துருக்கி சேர்வதற்கு பிரிட்டன் உதவி செய்யும் என்றும் போரிஸ் ஜான்சன் மேலும் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டுமா என்பது குறித்து நடத்தப்பட்ட கருத்தறியும் வாக்கெடுப்புக்கு முந்தைய காலகட்டத்தில் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்கு ஆதரவான தலைவர்கள் துருக்கி ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடாக ஒரு ஐரோப்பிய பாதுகாப்புக்கு ஆபத்தாக அமையும் என்று எச்சரித்து பயன்படுத்திய சொல்லாட்சிக்கு மாறாக தற்போதைய போரிஸ் ஜான்சனின் பேச்சு அமைந்துள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
கேட்டீர்கள் இன்றைய செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். காவிரியில் இருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் தேர்ந்து விடுமாறு கடந்த 20 உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு அமல்படுத்தவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அது குறித்து நீதிமன்ற செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்டேன்.
இன்று இந்த விசாரணைக்கு வந்த பொழுது மூத்த வழக்கறிஞர் நரிமான் கர்நாடகத்தின் சார்பில், நாங்களும் இதில் தவறு செய்துவிட்டோம், எங்களால் இந்த உத்தரவை அமல்படுத்த முடியவில்லை, ஏனெனில் நாங்கள் இருதலை கொல்லி போல் தவிக்கிறோம், கர்நாடக சட்டசபை ஒரு தீர்மானம் ஏற்படுத்தி அதை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளது. இதே நிலையில் உச்ச நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பு வழங்கி எங்களுக்கு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்த இரு உத்தரவுகளும் இருப்பதால் நாங்கள் எதை அமல்படுத்துவது என்று புரியாமல் எங்களால் திண்டாடுகிறோம், எங்களால் அமல்படுத்த முடியவில்லை என்று அவர் கூறினார். நவம்பர் மாத இறுதிக்குள் நீங்கள் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தி விடுவோம் என்று அவர் கூறினார். இந்த வழக்கில் எந்த மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்க முடியும் என்பதை நாங்கள் பிறகு பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் இது போன்ற உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை ஒரு ஒரு மாநில அரசும் மதிக்காமல் நீங்கள் என்ன உத்தரவு வேண்டுமானாலும் போடுங்கள், ஆனால் நாங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம் என்று கூறினால் இது ஒரு ரூல் ஆஃப் லாக்கு எதிராக இது அமைந்துவிடும். எனவே மாநில அரசுகள் உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவை அமல் கட்டாயமாக அமல்படுத்த வேண்டியது அவர்களுடைய கடமையாகும். இதை நீங்கள் உங்கள் முதலமைச்சர் சித்தராமையாவிடம் தெரிவிங்கள் என்று நீதிபதிகள் கூறினார்கள்.
கர்நாடக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பாக என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது?
செப்டம்பர் 28, 29, 30 வரை நாள் ஒன்றுக்கு 6000 கன அடி வீதமாக தமிழகத்திற்கு 18000 கன அடி தண்ணீரை திறந்து விடுங்கள். இது கண்டிப்பாக அமல்படுத்தக்கூடிய உத்தரவு என்று அவர்கள் திட்டவட்டமாக கூறினார்.
இது தொடர்பாக மத்திய அரசுக்கு என்ன மாதிரியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம்?
மத்திய அரசு வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் அவரிடம் நீதிபதிகள் மத்திய அரசின் நிலை என்ன என்று கேட்டார்கள். மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தி அவர்கள் உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் எந்த ஒரு உத்தரவையும் மாநில அரசுகள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம், அதை அமல்படுத்த முடியாது என்று கூறுவது தவறு. ஆனால் எங்களை மத்திய அரசை பொறுத்தவரை நாங்கள் 2 மாநில முதலமைச்சர்களை பேச்சுவார்த்தை அழைத்து அதன் மூலம் ஒரு சமசரத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளலாம், அது மட்டும்தான் மத்திய அரசால் செய்ய முடியும் என்று அவர் கூறினார். இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தமிழக வழக்கறிஞர்களிடம் கர்நாடக வழக்கறிஞர்களிடம் இதற்கு உங்கள் நிலை என்ன, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்கிறீர்களா என்று கேட்டார்கள். தமிழக அரசின் சார்பில் பேச்சுவார்த்தையால் எந்த ஒரு பலனும் அளிக்கப் போவதில்லை, எனினும் இந்த முயற்சிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று அவர் கூறினார். கர்நாடக அரசை பொறுத்தவரை பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் என்று கூறிய நிலையில் மத்திய அரசு வழக்கறிஞரை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 2 நாட்களுக்குள் இந்த 2 மாநில முதலமைச்சர்களையும் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து அதில் ஏதாவது ஒரு சமரசம் ஏற்படுமா என்பதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதையடுத்து அட்டார்னி ஜெனரல் அவர்கள் இந்த வழக்கை வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் ஒத்திவையுங்கள், 2 நாட்களுக்குள் நாங்கள் முதலமைச்சர் கூட்டத்தை அவர்கள் சம்மதம் தெரிவித்தால் கூட்டுவதற்கு முயற்சிக்கிறோம் என்று தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கை வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு ஒத்திவைத்தனர்.
செய்தியாளர் வெங்கடேசன். இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். அது குறித்து முரளிதரன்.
உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அங்கிருந்தபடியே காவிரி விவகாரம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காவிரி விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை அளித்துள்ள உத்தரவு குறித்து இன்று மாலையில் 1 மணி நேரம் அப்பல்லோ மருத்துவமனையில் உள்ள தனது அறையில் அதிகாரிகளுடன் ஜெயலலிதா ஆலோசனை நடத்தினார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ், தலைமை வழக்கறிஞர் ஆர் முத்துக்குமாரசாமி, அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து வினாடிக்கு 6000 கன அடி நீரை திறந்துவிட வேண்டுமென கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் உத்தரவு குறித்தும் இந்த விவகாரத்தில் நீடிக்கும் சிக்கலை போக்க கர்நாடகா மற்றும் தமிழக அரசின் முதல்வர்கள் மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடன் கூட்டம் நடத்த வேண்டுமென கூறப்பட்டிருப்பது குறித்தும் முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டதாக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் 29ஆம் தேதி நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் என்ன அம்சங்களை முன்வைக்க வேண்டும் என்பது குறித்து முதல்வருடன் விவாதிக்கப்பட்டதாகவும் தலைமைச் செயலர் அங்கு வாசிக்க வேண்டிய உரை முதல்வர் சொல்ல சொல்ல எழுதப்பட்டதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது.
முரளிதரன். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சில தினங்களுக்கு முன் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினை சந்தித்து உள்ளாட்சித் தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிடும் தனது விருப்பத்தை வெளியிட்டார். இந்நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என வாசன் இன்று அறிவித்துள்ளார். இதற்கான காரணம் குறித்து ஆராய்கிறார் முரளிதரன்.
அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் அறிவித்துள்ளது. மாவட்ட தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் விருப்பத்திற்கேற்ப ஒரு முயற்சியில் ஈடுபட்டதாகவும் தற்போது தனித்தே தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் ஜி கே வாசன் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் கூறியுள்ளார். வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
உள்ளாட்சி தேர்தல் பொறுத்தவரையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எல்லா மாவட்டங்களிலும் சந்திப்பதற்கான சிறப்பான ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. 2-3 நாட்களிலே வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும்.
கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதியன்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினை ஜி கே வாசன் சந்தித்து பேசினார். இதையடுத்து இரு கட்சிகளிடையேயும் கூட்டணி அமையக்கூடும் என்ற பேச்சுக்கள் உலாவின. இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வாசனும் திமுகவுடன் கூட்டணி அமைக்க தமக்கு விருப்பம் இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் வாசன் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசிய சிறிது நேரத்திலேயே தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திருநாவுக்கரசர் கருணாநிதியை சந்தித்து பேசினார். இதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்திருந்த கட்சிகளுடன் மாவட்ட மட்டத்தில் திமுக பேச்சுவார்த்தைகளை நடத்த ஆரம்பித்தது. இந்த நிலையில்தான் தனித்து போட்டியிடப் போவதாக ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெறக்கூடாது என தமிழக காங்கிரஸ் கட்சி விரும்புவது போன்ற தோற்றமும் ஏற்பட்டது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசரிடம் பிபிசி கேட்டபோது இது தொடர்பாக திமுகவுக்கு தாங்கள் எந்த அழுத்தமும் அளிக்கவில்லை என்று கூறினார்.
எங்கள் கூட்டணி சார்பில் திமுக பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. சட்டமன்ற தேர்தலின் போது யாரெல்லாம் அந்த கூட்டணியில் இருந்தமோ அந்த கூட்டணிக்குள்ளதான் பேச்சுவார்த்தை என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு உடன்பாடான விஷயம்தான். மற்றபடி யாரும் எங்களை வர்றதுக்காக கேட்கவும் இல்லை, நாங்கள் யாரையும் வர கூப்பிடவும் இல்லை, வர்றேன்னு சொன்ன யாரையும் வர வேண்டாம்னு நாங்கள் சொல்லவும் இல்லை.
சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக அடங்கிய கூட்டணியில் இணைந்து 26 இடங்களில் போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு இடத்திலும் வெல்லவில்லை. இதற்கிடையில் அஇஅதிமுகவில் உள்ளாட்சி தேர்தல்களுக்கென அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தமிழகம் முழுவதும் இன்று நண்பகல் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர்.
முரளிதரன் வழங்கிய குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து இலங்கை கண்ணோட்டம். கடந்த 2009 கொலை செய்யப்பட்ட சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசாந்த விக்ரமதங்க உடல் மீண்டும் பரிசோதனைக்காக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. அது குறித்த செய்தியை வழங்குகிறார் கே.எஸ். உதயகுமார்.
2009 கொலை செய்யப்பட்ட சண்டே லீடர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் உடல் இன்று மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது. லசந்த விக்ரமதுங்கவின் உடலை தோண்டியெடுத்து மீண்டும் பிரேத பரிசோதனையொன்றை மேற்கொள்ளுமாறு கல்கிசை மெஜிஸ்ட்ரேட் நீதிபதி விடுத்த உத்தரவொன்றுக்கமைய இன்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. லசந்த விக்ரமதுங்கவின் உடல் புதைக்கப்பட்டுள்ள கொழும்பு பிரதான மயானத்தில் இன்று காலை பலத்த போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் தோண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. லசந்த விக்ரமதுங்கவின் குடும்ப உறுப்பினர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கமைய இந்த அனுமதி மறுக்கப்பட்டதாக விக்ரமதுங்க குடும்பத்தினர் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் அத்துல ரணகல தெரிவித்தார். லசந்த விக்ரமதுங்க துப்பாக்கி சூட்டின் மூலம் கொலை செய்யப்பட்டாரா இல்லாவிட்டால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் விசாரணைகளின் போது ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எனவே லசந்த விக்ரமதுங்க எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் என்பது மற்றும் இந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை கண்டறிவதற்கு அவரது உடலை புதிய பிரேத பரிசோதனையொன்றுக்கு உட்படுத்தும்படி நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக வழக்கறிஞர் அத்துல ரணகல தெரிவித்தார். விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் விதம் குறித்து சில கேள்விகள் எழுந்துள்ளதாக சண்டே லீடர் பத்திரிகையின் பிரதி ஆசிரியர் மந்தானா ஸ்மைல் தெரிவித்தார்.
ஹமுதா புத்தி அங்க சாமாஜிகே
லசந்த விக்ரமதுங்கவின் கொலையை ராணுவ உளவு பிரிவினர் மேற்கொண்டுள்ளதாக நீதிமன்றம் முன் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்போது ராணுவத்தில் உயர் பதவிகளை வகித்த நபர்களை விசாரிக்க போலீசார் இதுவரை தவறியுள்ளதாக தெரிவித்த அவர் போலீசார் நியாயமான முறையில் விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பதாக மேலும் தெரிவித்தார். 2009 ஜனவரி மாதம் 8 காலை தனது அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது கல்கிசை அத்திடிய பகுதியில் வைத்து லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கே.எஸ். உதயகுமார். இறுதியாக, அனுராதபுரம் சிறைச்சாலையில் ஒரு வாரமாக உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்த தமிழ் கைதிகள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். அது குறித்த செய்தியுடன் மாணிக்க வாசகம்.
அனுராதபுரம் சிறைச்சாலையில் கடந்த ஒரு வார காலமாக உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்த தமிழ் கைதிகள் வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் தொலைபேசி மூலமாக அளித்த உறுதிமொழியொன்றை அடுத்து தமது போராட்டத்தை இன்று தற்காலிகமாக கைவிட்டிருக்கின்றார்கள். அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர்களான சுந்தரம் மகேந்திரன், அருட்தந்தை சக்திவேல் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் டாக்டர் குணசீலன் உட்பட்ட குழுவினர் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்று அந்த கைதிகளை பார்வையிட்டு திரும்பியிருக்கின்றனர்.
தங்களுடைய வழக்குகளை தமிழ் பிரதேசங்களுக்கு மாற்றுமாறும், தங்களையும் தமிழ் பிரதேசங்களுக்குள் மாற்றி தங்களுக்கான விடுதலையை விரைவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய பதியப்பட்ட வாக்குமூலங்கள் தமிழ் பிரதேசங்களில் நீதிமன்றங்களிலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் அதே வாக்குமூலத்தை தென்பகுதியிலே அவர்களுக்கு எதிரான வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. இவருக்கும் ஒரு தீர்வை பெற்றுத்தருமாறு அவர்கள் கோரினார்கள். அதே நேரத்தில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் மாகாண சபை உறுப்பினர் குணசீலனுடன் தொடர்பு கொண்டு தான் உடனடியாக அவசர கடிதம் ஒன்றை பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் தான் அனுப்பி வைப்பதாக செய்தியை அரசியல் கைதிகளுக்கு கூறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக நிறைவுக்கு கொண்டு வந்தார்கள்
என்றார் சுந்தரம் மகேந்திரன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.